الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام الأتمان الأكملان الأطهران على سيدنا وحبيبنا وقرة عيوننا سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أذن للذين يقاتلون بأنهم ظلموا وإن الله على نصرهم لقدير صدق الله العظيم سرو புகழும் புகழ்ச்சியும் உள்ள அல்லாஹ்வுக்கு யோகித்தாகட்டும் அல்ஹம்துலில்லாஹ் இவ்வுலகத்தில் சத்தியத்தை நினைவாக வந்த நபிமார்களில் இறுதியாக வந்துவிட்ட என் உயிரிலும் மேலான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்கக்கூடிய அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் சாந்தி சமாதானம் என்றும் நிலவட்டும். உயர்ந்த நீயத்தோடு வந்தமர்ந்திருக்கும் இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலக வாழ்க்கையில் எவ்விடயங்களை நமக்கு எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அவ்விடயங்களை எடுத்து நடக்குமாறும் எவ்விடயங்களை தவிர்ந்து நடக்குமாறு நம்மை விளக்கியிருக்கிறானோ அவ்விடயங்களை தவிர்ந்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய மேலான சகோதரர்களே, எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், சென்ற கிழமை நியூசிலாந்து அங்கே இருக்கக்கூடிய இரண்டு பள்ளி வாயில்களில் மக்கள் ஜும்மாவுடைய தொழுகையை நடாத்தி கொண்டிருக்கும் பொழுது அங்கே பல முஸ்லிம்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுதே சுடப்பட்டு கொல்லப்படக்கூடிய ஒரு காட்சி இன்று எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ஒரு உலகத்தையும் அந்த இன்சிடென்ட், அந்த நிகழ்வு கவலைக்குரிய ஒரு நிகழ்வாக மாற்றியது. மேலான சகோதரர்களே, வியப்புக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால், ஊடகங்கள் நான் வாசித்த அளவில் கிட்டத்தட்ட இன்றைக்கு உலகளாவிய ரீதியில மிகவும் பிரபல்யமான 9 ஊடகங்கள், அல் ஜசீரா உட்பட 9 ஊடகங்கள், எந்த ஊடகமும் இந்த கொலைக்காரனை எப்பொழுதுமே ஒரு வார்த்தை கூட இவன் ஒரு தீவிரவாதி என்று சொல்லல, இவன் ஒரு ஷூட்டர், இவன் அண்டர்வேர்ல்ட் என்று சொல்லி இவன் ஒரு கொலைக்காரனோடு நிறுத்திக் கொண்டார்கள். காரணம் என்ன? இவன் ஒரு முஸ்லீம் அல்ல, இவன் ஒரு இஸ்லாமியன் அல்ல. இவன் இஸ்லாமியனாக இருந்தால் அந்த செய்தி ப்ரூஃப் ஆக முன்னால, அந்த செய்தி உறுதிப்படுத்த முன்னாலேயே அவன் ஒரு தீவிரவாதி என்று சொல்லி முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் மீடியாக்கள் பேசும். மேலான சகோதரர்களே, இதுதான் இன்றைய உலகத்துடைய நிலைப்பாடு, உலகத்துடைய நேர்மை. இன்றைக்கு உலகத்துல எத்தனையோ ஹியூமன் ரைட்ஸ், யூஎன் போன்ற பல இயக்கங்கள், பல நிறுவனங்கள் இருக்கிறது. எந்த நிறுவனங்களும் இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்தால் பேசுவதற்கு தயாராக இல்லை. மேலான சகோதரர்களே, என்னை கவலைக்குரிய விடயம் என்னவென்று சொன்னால், அத்தோட இன்றைக்கு இலங்கையில, அதாவது இவருடைய இந்த வீடியோவை பரப்பின ஒரு இஸ்லாமிய சகோதரனுடைய அந்த வீடியோவுக்கு கீழால இன்றைக்கு இலங்கையில வாழக்கூடிய எமது பிற சகோதரர் ஒருவர் அதற்கு கீழால கொமெண்ட் அறிவிச்சிருக்கிறாரு, உனக்கு ஏழும் என்று சொன்னா இலங்கைக்கும் வா, இங்கேயும் பல கேம்ஸ்கள் விளையாடலாம் என்று சொல்லி அறிவிச்சிருக்கிறார். மேலான சகோதரர்களே, இஸ்லாமியர்களுடைய உயிர் இவர்களுடைய பார்வையில் ஏதோ டிவி கேம்ஸை போல, ஏதோ ஒரு டொய்ஸை போல இவர்கள் இஸ்லாமியர்களுடைய உயிரை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலான சகோதரர்களே, என்னுடைய ஒரு நண்பர் கனடாவில் இருக்கிறார். அவரோட பேசக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் என்ன செய்யறாரு, திடீரென்று அவருடைய ரூம்ல இருந்து வெளியால ஒரு சத்தம், இவர் ஜன்னல திறந்து பாக்குறாரு, அங்க ஆம்புலன்ஸ் வந்திருக்குது, அதே போல பல மக்கள் ஒன்று கூடி அங்கே ஏதோ ஒரு விடயம் ஒன்று நடந்திருக்குது. இவர் நினைச்சா அது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு. அங்க வேலி போடப்பட்டு யாருக்கும் போகாம அங்க அந்த மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒன்று கூடிக்கிறாங்க. இப்ப இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, சரி என்ன இன்சிடென்ட் தான் நடந்துச்சுன்னு சொல்லி இறங்கி போய் பார்த்திருக்கிறாரு. ஒரு பூனை மரத்துக்கு ஏறி மரத்திலிருந்து கீழே இறங்குறதுக்கு தடமாடி கொண்டிருக்கு. இதுக்காக வேண்டி ஆம்புலன்ஸையும் அழைப்பிச்சு மக்கள் எல்லாமே ஒன்று கூடி அந்த பூனையை இறக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த ஏமல் ரைட்ஸ் கூட எங்க இஸ்லாமியர்களுக்கு பல நாடுகள் இல்லாம இருக்கு. இந்த அளவுக்கு
முஸ்லிம்கள் ஒரு பொருளாக ஒரு டாய்ஸாக இன்றைக்கு கணக்கெடுக்கப்படக்கூடிய ஒரு உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய மேலாண் சகோதரர்களே, அது மட்டுமல்ல, இன்றைக்கு என்ன சொல்றாங்க, இவ்வளவு பல இன்சிடென்ட்கள் நடந்தாலும் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள். இன்றைக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால் கவலைக்குரிய விஷயம், எங்கட முஸ்லிம்கள் கூட இந்த ஜிஹாத் எதற்கு கடமையாக்கப்பட்டுச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களும் ஏன் ஜிஹாத் செஞ்சாங்க, ஏன் யுத்தத்துக்காக போனாங்க என்பது எங்களுடைய முஸ்லிம்கள் கூட தெரியாம இருக்கிறார். இன்னைக்கு முஸ்லிம்கள் கூட பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான் வாழாலத்தன் இஸ்லாம் பரவிச்சு என்று சொல்லி இன்னைக்கு இஸ்லாமியர்கள் கூட பேசுறாங்க. மேலான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய அந்த மக்களுக்கு மத்தியில இந்த தீனுடைய பிரச்சாரத்தை செய்ய முன்னால அமீன் ஒரு நம்பிக்கையாளராக எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த மக்கா காபா என்ன செய்து புனர் நிர்மாணம் செய்யப்படுது. செய்யப்பட்டதன் பின்னால ஹஜருல் அஸ்வத் கல் என்ன செய்யணும், இந்த காபாவுல பொதுக்கி அதாவது பொருத்தணும், இந்த அதை வந்து பிக்ஸ் பண்ணணும். இப்ப என்ன செய்யறாங்கன்னா, கபீலாக்கள் நிறைய இருந்துச்சு, ஒவ்வொரு கபீலாக்களும் சண்டை பிடிக்கிறாங்க, நாங்க தான் அதை வைக்கணும், நாங்க தான் சிறந்த கபீலா, நாங்கள் தான் சிறந்த கோத்திரம் என்று சொல்லி அவங்க சண்டை பிடிக்கிறாங்க. இந்த நேரத்தில் எல்லோரும் ஒரு முடிவுக்கு வராங்க, இப்ப யாரு காபா உள்ளுக்க தொழுவுற அதாவது வாராங்களோ அவரை வச்சு நாங்க என்ன செய்வோம், இந்த ஹஜருல் அஸ்வத் கல்ல வைப்போம் என்று சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. மேலான சகோதரர்களே, இப்ப முடிவு எடுத்ததன் பின்னால பாக்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. ரசூலுல்லாஹ்வை கண்ட உடனே எல்லோரும் ஒரு சத்தம், ஹுவல் அமீன் ரவீனா, இவர் நம்பிக்கையானவர், இவருடைய கையால வைக்கிறது தான் பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி நபி அவங்க என்ன செஞ்சாங்க, வந்து ஒரு புடவை எடுக்க சொல்லி எல்லா கபீலாக்களுடைய தலைவரையும் அதை பிடிக்க சொல்லி அதுல ஹஜருல் அஸ்வத கல்ல வச்சு ஹஜருல் அஸ்வத் அந்த கல்ல வைக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் ரசூலுல்லாஹ் தன்னுடைய கையால வைக்கிறாங்க. இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கையாக இருந்தவர்கள். 40வது வயதுல எப்ப அல்லாஹு தஆலா இந்த தீனுடைய இந்த வேலைய இந்த தபலீகத்தை எத்தி வைக்க சொன்னானோ அந்த நேரத்துல மக்காவுடைய முஷ்ரிக்கீன்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, உங்கள்ட்ட ஒரு விஷயம் ஒன்று கேட்கிறேன், என்னன்னு சொன்னா இந்த மலைக்கு பின்னால உங்களை எல்லாம் தாக்குறதுக்கு ஒரு கூட்டம் வருது, ஒரு படை வருது என்று சொன்னா நீங்க என்னைய நம்புவீங்களா, நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நீங்க நம்புவீங்களா? சொன்ன நேரத்தில் எல்லாரும் சொன்னாங்க, உங்களே நாங்க நம்பாமைப்போமா, நீங்க அமி நீங்க நம்பிக்கைக்குரியவர் என்று சொன்ன நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வால அனுப்பப்பட்ட ரசூல், அல்லாஹ்வால அனுப்பப்பட்ட நபி தான் நான், அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் தான் உங்களுடைய இறைவன், இந்த சிலைகளோ விக்கிரகங்களோ உங்களுடைய இறைவன் அல்ல என்று சொன்ன உடனே அபூ லஹப் என்ன செஞ்சார், அவனுடைய கையால அவனுடைய மண்ணை அள்ளி தூக்கி வீசி சொன்னான், தப்பன் லகயா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொல்லி அந்த இடத்துல எதிர்ப்பு ஆரம்பிக்குது. மேலான எதிர்ப்பு ஆரம்பிக்குது. எங்க உண்மையாளர்களாக எங்க நேர்மையாளர்களாக இருக்கிறோமோ அந்த இடத்துல எதிர்ப்பு வளரத்தான் செய்யும். எப்ப நாங்க மக்களுக்கு மத்தியில அதாவது போலித்தனமாக நடிக்கிறோமோ அங்க எந்த எதிர்ப்பும் நீக்காது. ஒரு கவிஞர் சொல்றாரு, ஒரு மனிதரை எல்லாரும் சொல்றாங்க நல்ல மனிதர் என்று சொன்னா அவன் நல்லவன் அல்ல, அவன் முனாஃபிக் என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வை கூட நல்ல மனிதர் என்று சொல்லி யாருமே எல்லாருமே சென்று சொல்லல. காரணம் என்ன, முஸ்லிம்கள் என்ன சொன்னாங்க, இவர் ஒரு பைத்தியக்காரன் என்று சொன்னாங்க, இவர் ஒரு பொய்யன் என்று சொன்னாங்க, சாஹிப் இவர் சூனியக்காரன் என்று சொன்னாங்க, இப்படி பல பேர்களை கொண்டு அழைச்சாங்க. எப்ப நேர்மையாக நீதியாக நல்லவராக இருக்கிறோமோ அப்ப அங்க அந்த இடத்துல எதிர்ப்பு வளரும். மேலான சகோதரர்களே, இப்ப மக்காவுடைய சந்தர்ப்பம், 13 வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட என்ன செய்யறாங்க, தீனுடைய அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு 13 வருஷம் கொடுக்காத அநியாயம் இல்ல, கொடுந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய மேல ஒட்டக குடலை கொண்டு வந்து போடுவாங்க. அதே போல சஹாபாக்களுக்கு எந்த அளவுக்கு சொன்னால், ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு எல்லோரும் நாளுக்கு நாள் கேட்கக்கூடிய சம்பவம், எந்த அளவுக்கு வேதனை செய்யப்படுறாங்க. ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சுடு மணல்ல போட்டு அவங்கள மேல பெரிய பாறாங்கல்ல வைக்கிறாங்க. என்னத்துக்கு வைக்கிறாங்க, இந்த தீன உடுங்க என்று சொல்லி. மேலான சகோதரர்களே, அது மட்டுமல்ல, வரலாறுல வருது அந்த மக்காவில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்களுடைய கழுத்துல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கழுத்துல ஒரு கயிறை கட்டி இவங்களை மக்கா ஃபுல்லா இழுத்துட்டு போங்க, இதற்கு பின்னால இவங்களை பார்க்கிற யாருமே இஸ்லாத்துக்கு வரக்கூடாது, இந்த தண்டனை அவர்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கணும் என்று சொல்லி எந்த அளவுக்கு இந்த வரலாறுல எழுதப்படுது. இழுத்து போகக்கூடிய நேரத்துல ஹஜரத் பிலாலுடைய உடம்புல இருக்கக்கூடிய இறைச்சி துண்டுகள் கல்லில் அப்படி பதிஞ்சு கொண்டு போகுது. இந்த அளவுக்கு ஹஜரத் பிலால் வேதனை செய்யப்பட்டாரு. ஆனால் இன்றைக்கு ஊடகங்களோ புத்தகங்கள் எழுதக்கூடிய ஆசிரியர்களோ ரசூலுல்லாவையும் சஹாபாக்களையும் தீவிரவாதிகள் என்று எழுதக்கூடிய யாருமே அபூ லஹபையோ அபூ ஜஹலையோ உத்பா ஷைபா இவர்கள் யாருமே தீவிரவாதி என்று சொல்லி யாருமே எழுதியது கிடையாது. இவ்வளவு அநியாயம் செய்யப்படுது. இந்த அளவு சுமையா ரபியல்லாஹு 70 சொச்சம் வயசு எந்த அளவுக்கு அநியாயம் சொன்னா அபூஜஹல் என்ன செய்யறான், ரெண்டு ஒட்டகத்தை கொண்டு வந்து ஒரு கால ஒரு ஒட்டகத்திலையும் மற்ற கால மற்ற ஒட்டகத்திலையும் கட்டி வச்சு தன்னுடைய அந்த மர்மஸ்தானத்துக்கு ஓங்கி ஈட்டியால குத்துறான். அதே இடத்துல ஷஹீதாகிறாங்க. இந்த அளவுக்கு அநியாயம் செய்யப்பட்டாங்க. இந்த வரலாறு இன்றைக்கு முஸ்லிம்கள் பேசக்கூடியவர்களாக இல்ல. இந்த அளவுக்கு அநியாயம் செய்யப்பட்டு 13 வருஷம் பொறுமையாக இருந்தாங்க. ஃபஅஃபு அன்ஹும் வஸ்ஃபா. இந்த நேரத்துல அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இருக்கிறார், மன்னிச்சு விட்டுருங்க மன்னிச்சு விட்டுருங்க. யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் பார்த்து அழுகுறாங்க, யா ரசூலுல்லாஹ் இதற்கு மேல வேதனைகளை தாங்க முடியாது. இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சப்ரன் யா ஆல யாசிர். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பத்தை பார்த்து சொல்றாங்க, சுமையா ரலியல்லாஹு அன்ஹு யாசிர் அம்மா ரலியல்லாஹு அன்ஹு இவங்களை மூணு பேரையும் பார்த்து சொல்றாங்க, பொறுமையாக இருங்க, இன்ன மௌஈதுகுல் ஜன்னா அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தயாரித்து வச்சிருக்கிறார். இந்த அளவுக்கு 13 வருஷம் அநியாயம் செய்யப்பட்டு இந்த அளவு 4 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொலை செய்யறதுக்கு ட்ரை பண்றாங்க, நெஞ்சு ஊட்டப்படுது. இப்படி ரசூலுல்லாவுக்கும் சஹாபாக்களுக்கும் பல இன்னல்கள் துன்பங்கள் பல வேதனைகள் மக்கள் இருந்து செய்யறாங்க. எந்த அளவுக்கு இருக்க முடியாது. இப்ப ஹிஜ்ரத்துடைய ஆர்டர் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மதீனாவுக்கு போறாங்க. மேலான சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்துல 313 பேர் இஸ்லாத்துக்கு வாராங்க. இந்த 313 பேரும் எந்த யுத்தத்தால எந்த வாளால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க? ஜிஹாது கொண்டு இஸ்லாம் பரவல்ல. ஜிஹாத் என்று சொல்றது எங்களுடைய ரைட், அதை நாங்க கேட்கறதுக்காக கடமையாக்கப்பட்டது. இப்ப மதீனாக்கு போறாங்க. மதீனாலே 1 வருஷம், 2வது ஹிஜ்ரி 2ல இப்ப பத்ருடைய யுத்தம் கடமையாக்கப்படுது. மேலான சகோதரிகளே, அதுவும் எப்படி? உதின லில்லதீன யுகாதலூன பி அன்னஹும் துலிமு. இவர்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அநியாயம் செய்யப்பட்டு இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா ஜிஹாதுடைய கடமை இருக்கிறார். மேலான சகோதரிகளே, அது மட்டுமல்ல, யாரையும் சஹாபாக்களோ ரசூலுல்லாவோ போன உடனே யாரையும் கொலை செய்யல. முதலாவதாக தீனுடைய அழைப்பை விட்டாங்க. எந்த அளவுக்கு சொன்னா அதிகமானவர்கள் அந்த மதீனால கூட ரசூலுல்லாவுடைய ஆட்சிக்கு கீழால சஹாபாக்களுடைய ஆட்சிக்கு கீழால முஆஹித் உடன்படிக்கை செஞ்சிருந்தாங்க. நாங்க உங்களுக்கு எந்த துரோகமும் செய்ய மாட்டோம், நாங்க முஸ்லிமாக இருந்துட்டு போறோம் என்று சொல்லி இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கத்தல முஆஹிதன் ஒருத்தர் வாராரு ஒரு அந்நியர் வாராரு. ஒரு காஃபிர் வந்து சொன்னாரு, நான் உங்களுக்கு எந்த அநியாயம் செய்ய மாட்டோம், உங்களுக்கு கீழால வாழ்றோம் என்று சொல்லி யாரு உடன்படிக்கை செஞ்சவர யாரு கொள்றாரோ லம் யரஹ் ராஹிஹத்தல் ஜன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவருக்கு சொர்க்கத்துடைய வாடையும் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. இப்படி காஃபிர்களுடைய விஷயத்துல இஸ்லாம் மிக கடுமையாக எச்சரித்து, அவர் முஸ்லீம் அல்ல ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தீனுல் இஸ்லாமும் ஒரு நாளும் தீவிரவாதத்தை பரப்பல்ல, மாறாக எல்லா மக்களுடைய உரிமையை பாதுகாத்தது. மீலான் சகோதரர்களே, இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம். ரசூலுல்லாஹ் ஜிஹாதுக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் சொல்லுவாங்க, யாரையும் சித்திரவாதம் செய்யவானாம், பிள்ளைகளை கொலை செய்யவானாம், பெண்களை கொலை செய்யவானாம், அதாவது வணக்க ஸ்தலங்களை உடைக்கவானாம், அதே போல மத குருமார்களுக்கு அநியாயம் செய்யவானாம், இப்படி பல விஷயங்களை சொல்லித்தான் அனுப்புவாங்க. மீனான் சகோதரர்களே, இதை பேச போனேன்னு சொன்னா மிகப்பெரிய வரலாறு ஜிஹாத் ஏன் கடமையாக்கப்பட்டது. அங்க மக்களுக்கு சஹாபாக்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் அநியாயம் செய்யப்பட்டு அதற்கு அங்களை செய்யறதுக்கு ஒரு அநியாயமும் இல்லை. இந்த நேரத்துல தான் ஜிஹாத் கடமையாக்கப்படுது. தன்னுடைய ரைட்ஸ பாதுகாக்கிறது தான் ஜிஹாத் கடமையாக்கப்படுதே தவிர தீனுல் இஸ்லாத்தை பரப்புறதுக்கு ஜிஹாத் கடமையாக்கப்படல. கண்ணியத்துக்குரிய மேலாண் சகோதரர்களே, இந்த வகையில பாத்தீங்கன்னா இப்படி தன்னுடைய ரைட்ஸ்க்காக வேண்டி போராடின அந்த ரசூலுல்லாவையும் சஹாபாக்களையும் தான் இன்னைக்கு உலகம் எப்படி சித்தரிக்குது, தீவிரவாதிகள் என்று. தீவிரவாதத்தை பத்தி அன்றைய நாள்ல இன்றைய நாள் வரைக்கும் பேசணும்னு சொன்னா மேலாண் சகோதரர்களே, 1614 ஸ்பெயினுடைய வரலாறு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். 1614 கிட்டத்தட்ட 10 லட்சம் முஸ்லிம்களை அண்ணிருக்கக்கூடிய ஆடையோடு தன்னுடைய நாட்டிலிருந்து வெளியாக்கினாங்க. வெளியாக்கினது யாரு? முஸ்லிம்களா? யார் தீவிரவாதிகள்? மேலாண் சொல்வதே 40% முஸ்லிம்களை கிறிஸ்துவர்களாக மாத்தினார்கள். இவர்கள் யாரு? முஸ்லிம்களா மாத்தினாங்க. மேலாண் சொல்வதே இந்த செயலை என்ன செயல் என்று சொல்றது. அதே போல 19வது நூற்றாண்டுல கொஞ்சம் இந்த வரலாறு கொஞ்சம் பிறட்டி பார்ப்போம். 19வது நூற்றாண்டுல 1901 செப்டம்பர் 6 வில்லியம் மெக்கன்லி அமெரிக்கன் பிரசிடென்ட், இவர் கொலை செய்யப்பட்டார். யார் கொலை செஞ்சவர்? யாரு? லியோன். இவர் முஸ்லீம் இல்ல, 1914 கலிபோர்னியால ஒரு பம் பிளாஸ்ட் நடக்கப்படுது. அந்த பம் பிளாஸ்ட்ல 21 பேர் அதாவது மௌத்தா போறாங்க. இந்த பம் பிளாஸ்ட் செஞ்சவர் யாரு? ஜேம்ஸ் என்று சொல்லக்கூடியவர். இவர் ஒரு முஸ்லீமா. 1914 ஜனாதிபதி உரிய அந்த மகனையும் அவருடைய மனைவியின் சித்திரவாதம் செஞ்சு கொலை செய்யப்படுது. இது ஒரு 2வது போருக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிச்சு. மேலாண் போதைகளே, இதை செஞ்சவர்கள் யாரு? பொஸ்னியால இருக்கக்கூடிய ஒரு யங் சீல். இவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. 1925 பல்கேரியால கேபிட்டல்ல ஒரு சர்ச், அங்க ஒரு பம் பிளாஸ்ட் வைக்கப்படுது. 150 பேர் அந்த வணக்கத்தலத்தில் இருக்கக்கூடிய 150 பேர் அதே இடத்துல மூத்த போறாங்க. இது செஞ்சவர்கள் யாரு? கம்யூனிசவாதிகள். 1961 அமெரிக்காட் முதலாவது பிளைட் கடத்தப்படுது. இதை கடத்தினவங்க யாரு? அந்த அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவங்க. 1969 ஜப்பான் அம்பாசடர், பிரேசில் அம்பாசடர் ரெண்டு பேரும் கடத்தப்படுறாங்க. கடத்தப்பட்டது யாரு? கம்யூனிஸ்டவாதிகளால. 1995 ஒக்லாமால ஒரு பம் பிளாஸ்ட் ஒன்று நடக்குது. நடத்தினவங்க யாரு? டிம்டி அண்ட் ஜெரி என்று சொல்லக்கூடிய இரண்டு கிறிஸ்துவர்கள். எப்படி சொல்றேன்னு சொன்னால், மேலாண் சகோதரர்களே, பல விஷயங்களை சொல்லலாம். 1941 1948 வரைக்கும் யகூதிகள் 259 அட்டாக் நடத்திக்கிறாங்க. இவர்கள் யார்? முஸ்லிம்களா? இதே ஊடகம் சொல்லுது இல்ல. இவர்கள் தான் தீவிரவாதிகள், இவர்களை தான் சித்தரிக்கணும் மேலாண் சகோதரர்களே. ஆனால் இஸ்லாமியர்கள் ஏதோ ஒன்று ரெண்டு. இன்றைக்கு சதாம் ஹுசைன், இவரும் பல மக்களை கொலை செஞ்சாரு. இல்லை என்று சொல்றதுக்கு மறுக்கிறதுக்கு இயலாது. இவருடைய கொலையையும் ஹிட்லர் செஞ்ச கொலையும், ஹிட்லர் இன்றைக்கு உலகத்துல நம்பர் ஒன் தீவிரவாதியாக, டெரரிஸ்டாக சொல்லப்படுது. காரணம் என்ன? 60 லட்சம் யூதர்களை கொண்டாரு. அது மட்டுமல்ல, 6 கோடி மக்கள் 2ஆம் போர்ல 6 கோடி மக்களை, அதுல 1 கோடி மக்களை பசியில வச்சே கொண்டு போட்டார். 6 கோடி மக்கள் எந்த அளவுக்கு தீவிரவாதம் என்று சொன்னா, ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல அந்த பிளேயருடைய பேர் மறந்துட்டு அவர் ஒரு கோல் அடிச்சுட்டு வந்து இந்த ஹிட்லர் அடிக்கக்கூடிய இந்த செலூட் அடிக்கிறாரு. அவரை அண்டையிலிருந்து பல வருஷங்களுக்கு பேன் பண்ணப்படுது. காரணம் என்ன? ஒரு தீவிரவாதி உடைய. இவ்வளவு பெரிய தீவிரவாதி யார்? ஒரு முஸ்லிமா. மேலாண் சகோதரர்களே, ஜோசப் ஸ்டாலின், அங்கிள் ஜோ என்று சொல்லக்கூடியவர், இவர் 2 கோடி மக்களை கொலை செஞ்சார். அயில 1.5 கோடி மக்களை பசியில போட்டே பசியால கொண்டாரு. இவர் ஒரு முஸ்லிமா. இப்படி வரலாறுகள் சொல்லலாம். மேலாண் சகோதரர்களே, அமெரிக்கா 1952 1972, சைனா, கொரியா, வியட்நாம், கம்போடியா, இதுல இருக்கக்கூடிய 1 கோடி மக்களை சித்திரவாதம் செஞ்சு கொண்டு போட்டாங்க. காரணம் என்ன? தனக்கு இருக்கக்கூடிய வீட்டோ பவரை இந்த உலகத்துக்கு காட்டணும் என்று சொல்லி. கொலை செஞ்சவர் யாரு? ஹாரி ட்ரூமன், அந்த காலத்துல இருந்த அமெரிக்கா பிரசிடென்ட். இவர் சொல்லி தெரிஞ்ச தெரியுமா சொன்னாரு? அல் ஆலமுல் ஆன் ஐதீனா. இன்னைக்கு உலகம் எங்கட கையில தான் நிக்குது. 1 கோடி பேரை கொண்டுட்டு என்ன செஞ்சாரு? இந்த உலகம் இப்ப எங்கட கையில தான் நிக்குது. தன்னுடைய வீட்டுல பவரை காட்டுறதுக்காக வேண்டி 1 கோடி மக்களை அநியாயமாக கொலை செஞ்சாரு. இவர்களை யாருமே தீவிரவாதிகள் சொல்லல, டெரரிஸ்ட் என்று சொல்லல. ஏதோ தாடியையும் தொப்பியும் வச்சு ஏதாவது ஒரு கொலையை செஞ்சிருன்னு சொன்னா, இவனை முழு உலகமும் முழு ஊடகமும் இவனை போட்டு சீரழிச்சு இஸ்லாமியர்கள் தீவிரவாதி என்று சொல்லி முஸ்லிம்களை சீரழிக்கக்கூடிய ஊடகம். மேலான சகோதரர்களே, பலஸ்தீன் எடுத்துக்கொள்வோம். 1945 முன்னால வேர்ல்ட் மேப்ல இஸ்ரேல் சொல்லி ஒரு நாடே இல்ல. 1948 பின்னால அங்க ஆக்கிரமிச்சு இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு அநியாயம் செஞ்சு எந்த அளவு இன்றைக்கு வரைக்கும் ரிப்போர்ட் எடுத்தேன்னு சொன்னா, 100,000 மேற்பட்ட முஸ்லிம்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது ஒரு மேலோட்டமான கணக்கெடுப்பு. மேலாண் சகோதரர்களே, எந்த அளவு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால ஒரு வீடியோ வந்துச்சு. ஒரு தந்தை தன்னுடைய 7 வயது மகனோட பாதையில நடந்து செல்றாரு. இந்த நேரத்துல இஸ்ரேல் போர்ட்டர் என்ன செய்யறாங்க? ஒரு 5 பேர் இவங்களை ஒட்ட பண்றாங்க. ஒட்ட பண்ணி அந்த தன்னுடைய 7 வயது மகனை எடுத்து கொலை செய்யக்கூடிய நேரத்துல வாப்பா பாஞ்சி தடுத்து என்ன செய்யறாரு? அவரை தூக்கி வீசி சொல்றாரு, என்ன கொலை செய்ய என்னுடைய மகனை விடுங்கன்னு சொல்லி. மேலாண் சகோதரர்களே, இரக்கம் இல்லாத இந்த கயவர்கள் அந்த வாப்பாவை எடுத்து கெட்டி வாப்பாவை எடுத்து பிடிச்சிட்டு வாப்பட முன்னுக்காலே தன்னுடைய மகன் தலையில அந்த துப்பாக்கியை வச்சு மகனை கொண்டு போடுறாங்க. முழு உலகமும் எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு, முழு உலகமும் கண்டனம் தெரிவிச்சிச்சு. இதே நிலைமை என்னுடைய ஒரு மகனுக்கு நடந்திருந்தேன்னு சொன்னா, அந்த சிச்சுவேஷனை நாங்க யோசிச்சு பார்த்தா விளங்கும் எந்த அளவு அந்த மக்கள் அநியாயம் செய்யப்பட்டாங்க. ஆப்கானிஸ்தான் 10 லட்சம் குழந்தைகளை, அமெரிக்கா அவர்கள் இந்த பென்டகன் இன்சிடென்ட், இது ஒரு நாடகம், இது ஒரு டிராமா, தாலிபானையும் அல் கைதாவையும் இந்த ரெண்டு கூட்டத்தையும் அழிக்கணும் என்று சொல்லி ஒரு நாடகத்தை ஆடி அங்கு ஆப்கானிஸ்தானின் இராக்கையும் புரிவிச்சாங்க. மேலாண் சோதர்களே, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்குள்ள 10 லட்சம் முஸ்லிம் குழந்தைகளை கொண்டொழிச்சாங்க. 10 லட்சம் ஆப்கானிஸ்தான்ல 5 லட்சம் பேர் இனிறக்கம் இல்லாம இராக்குடைய அந்த வேதனை செய்யப்படக்கூடிய அந்த காட்சி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், எல்லோருக்கும் வந்திக்கும், நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இவ்வளவு எல்லாம் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் யாருமே டெரரிஸ்ட் இல்ல, இவர்கள் யாருமே தீவிரவாதிகள் அல்ல. முஸ்லிம் ஒருத்தர் ஒரு கொலையை செஞ்சிட்டேன்னு சொன்னா அதுதான் முழு சமுதாயத்தையும் புரிந்த மாதிரி இவர் தான் தீவிரவாதி என்று சொல்லக்கூடிய ஊடகங்கள். மேலாண் சோதர்களே, பர்மா உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், 2017 ஆகஸ்ட் 25 அந்த காபிர்கள் செஞ்ச அநியாயங்கள் எந்த அளவு, ஒரே ஒரு நாள், ஒரு நாள் ஆகஸ்ட் 25 2017 63,000 பேரை ஒரே நாள்ல கொண்டு போட்டாங்க. 63,000 பேர், 500 பெண்மணிகளை கற்பழிச்சு போட்டாங்க, எத்தனையோ கிராமங்கள், 80 பள்ளி வாயல்களை தாக்கினாங்க. இதெல்லாம் என்ன செய்ய, இவர்கள் எல்லாம் யாரு, இவர்கள் தீவிரவாதிகள் இல்லையா, முஸ்லிம்களா இதெல்லாம் செஞ்சது? இன்றைக்கு வேர்ல்ட் ரிப்போர்ட்ல வருது, அதிகூடிய உலகத்துல சித்திரவாதம் செய்யப்பட்டவர்கள் அந்த பர்மா மக்கள் என்று சொல்லப்படுது. அந்த அளவுக்கு சித்திரவாதம் செய்யப்பட்டது. மேலாண் சகோதரர்களே, பாகிஸ்தானிய ஒரு சகோதரர் என்ன செய்யறாரு சொன்னா, பர்மாக்கு போறார். இந்த பர்மாவுடைய இன்சிடன்ட் நடக்க போல 2017 ஆகஸ்ட் 25 பின்னால அங்க போய் பார்த்து அவர் ஒரு அறிக்கை ஒன்று எழுதுறாரு. எந்த அளவுக்கு என்று சொன்னால், மேலாண் சகோதரர்களே, எந்த அளவுக்கு அநியாயம் செய்யப்பட்டிருக்கின்றான், எங்க ஒரு இஸ்லாமிய பெண்ணை நிர்வாணமாக வச்சு 2 மரத்துக்கு இடையில கெட்டி வச்சு அவளுடைய மர்மஸ்தானத்துல ஈட்டியால குத்தி அப்படியே செத்து போ என்று சொல்லி அவள் அப்படி ஊடப்பட்டிருக்கிறது. 5 நாட்கள், கிட்டத்தட்ட 5 நாட்கள் அந்த பெண்ணுடைய உடம்புல புழுக்களும் ஈக்களும் மொத்தி கொண்டு இருக்கக்கூடிய நிலையில இவரை பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்துட்டார். இந்த அளவு இஸ்லாமியர்கள் அநியாயம் செய்யப்படுறாங்க. அநியாயம் செய்யக்கூடியவர்களையோ கொலை செய்யக்கூடியவர்களோ இன்றைக்கு உலகம் என்ன சொல்லுதில்ல, டெரரிஸ்ட் சொல்லுதில்ல. காரணம் என்ன, அவர்கள் முஸ்லிம்கள் இல்லை. மேலாண் சகோதரர்களே, அதே போல இன்னும் பல வரலாறுகள் சொல்லலாம். இந்த தீவிரவாதத்தை இன்றைக்கு உலகத்துல யாரு செஞ்சு கொண்டிருக்கிறார்? மேலாண் சகோதரர்களே, இதே அடிப்படையில ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கொள்வேன். இந்த தீவிரவாதம் இன்னைக்கு உலகத்துல வளர்றதுக்கு இன்னைக்கு முஸ்லிம்கள் 2 விதத்துல பங்களிப்பு செஞ்சுக்கிறாங்க. 2 விதத்துல அல்லாஹு தஆலா அவடத்துல நிச்சயமாக கியாமத் நாள்ல நாங்க எல்லாரும் பதில் சொல்லுவோம். அதுல முதலாவது தான் இன்னைக்கு ஷரியத்துடைய சட்டங்களை, ஷரியத்துல இருக்கக்கூடிய இஹ்திலாஃபான மஸ்அலாக்களை இன்னைக்கு அந்நியர்களுக்கு காட்டி கொடுத்து இன்னைக்கு தாடி வைக்கக்கூடியவர்களை ஒரு தீவிரவாதியாக காட்டி கொடுத்தது எங்க முஸ்லிம்கள் தான். இன்னைக்கு 1919 ஈஜிப்ட் நாட்டுல ஒரு புரட்சி ஒன்று நடக்குது. அந்த நேரத்துல ஹுதா ஷஹராவி என்று சொல்லக்கூடிய பெண் நடு வீதியில இறங்கி தன்னுடைய ஹிஜாபை கலட்டி எரிஞ்சு சொன்னா, இது இஸ்லாமியர்களுடைய சின்னம் அல்ல என்று சொன்னான். மேலாண் சகோதரர்களே, அதே போல தஸ்லீமா நஸ்ரே, இஸ்லாம் பெண்களுக்கு அநியாயம் செஞ்சிருக்குது, விபச்சாரத்தை இஸ்லாம் ஹராமாக்கிக்குது, இது இஸ்லாம் பெண்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம் என்று சொல்லி சொன்னான். சல்மான் ருஷ்தி ஈரான் நாட்டை சேர்ந்தவர், இவர் என்ன செஞ்சாரு, குர்ஆனுடைய வார்த்தைகள் ஷைத்தானிக்கு வசர், குர்ஆனுடைய வசனங்கள் ஷைத்தானுடைய வசனங்கள் என்று சொன்னார். இப்படி இஸ்லாமிய சட்டங்களை, சட்டத்திட்டங்களை மற்ற மக்களுக்கு காட்டி தாடி வைக்கிறது, ஹிஜாப் போடுறது, ஜுப்பா போடுறது, இது எல்லாத்தையும் மற்ற மக்களுக்கு போடுறது போடாது அது இஸ்லாத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது சரியா பிழையாது நான் சொல்ல வரல. ஆனால் மற்ற மக்களுக்கு காட்டி எந்த அளவுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அதானை கூட, நாங்கள் கேட்கக்கூடிய குனுதை கூட மற்ற மக்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய எங்கள் இஸ்லாமியர்கள் இன்னைக்கு அதன் மூலமாக தீவிரவாதம் வளர்ந்துச்சு. 2வது விதத்துல பதவி ஆசைக்காக வேண்டி தீவிரவாதத்தை வளர்க்கறதுக்கு தன்னுடைய பதவியை பாதுகாக்க, நான் நேத்தோட ஒரு வரலாறு சொன்னேன், ஸ்பெயினுடைய வரலாறு, 800 வருஷம் இஸ்லாமியர்கள் வாழ்ந்த அந்த பூமி. காரணம் என்ன, ஏன் இஸ்லாம் படிப்போச்சு? காரணம் என்ன, பதவி ஆசைக்காக வேண்டி அந்நியர்களுக்கு எங்களுடைய இஸ்லாமியர்களை காட்டி கொடுத்தாங்க. இன்னைக்கு ஸ்பெயின்ல இஸ்லாத்துடைய எந்த சின்னமும் இல்லாம இருக்குது. ஜாமிய குருத்துபா எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், குருத்துபா பள்ளி வாயல் 200 வருஷம் போச்சு அந்த பள்ளி வாசலை கேட்டது. இந்த அளவு மிக பிரமாண்டமான பள்ளி வாயல் அது ஒரு சர்ச்சாக மாறி காரணம் என்ன, எங்களை இஸ்லாமியர்கள் பதவிக்காக காட்டி கொடுத்தார்கள். அதுல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சு கொள்கிறேன். 1972 பிறந்த எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் டாக்டர் ஆபியா சித்தீக், உலகத்திலே மிகப்பெரிய தேர்ச்சி பெற்ற ஒரு டாக்டர். பாகிஸ்தான்ல பிறந்த ஒரு பெண். 1990 அமெரிக்கால டெக்சாஸ் அந்த இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில தன்னுடைய ஆரம்ப கல்வியை கற்கிறார். 2001 PhD எதில, நியூரோ அதாவது நரம்பியல், நரம்பியல் செக்ஷன்ல விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் PhD முடிச்சுக்கிறாங்க. இவர் ஒரு டாக்டர். 2001 இவர் இந்த பெண் செஞ்ச சாதனை, அந்த PhD முடிச்ச உடனே இந்த பெண்ணுடைய ஒரு ஆய்வு என்னன்னு சொன்னால், நரம்ப செயலிழக்கக்கூடிய ஒரு ரசாயனம், இந்த ரசாயனத்தை கண்டுபிடிச்சார். இதை கண்டுபிடிச்ச உடனே அமெரிக்காவுடைய முழு லெக்சர்ஸ் மாறும் தன்னுடைய மூக்குல கைய வச்சு அந்த பெண்மணியுடைய பேச்சு கேட்கறதுக்கு அல்லா வச்சார். இது ஒரு இஸ்லாமிய பெண். இந்த நியூரோ இந்த செக்ஷன்ல விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் முழு உலகத்தில் நிற்கிறாங்க. PhD முடிச்சோம் மேலான சோதரிகளே, இந்த பெண்ணுடைய அந்த ஆற்றலை பார்த்து இந்த அமெரிக்கா யோசிச்சு இவளை இப்படியே விட்டுட்டு எங்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுவார். இதன் மூலமாக FBI பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அமெரிக்காவுடைய இந்த பெண்ணை என்ன செஞ்சிச்சு, ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிச்சு. 2002 இந்த பெண் தன்னுடைய 3 குழந்தையோட பாகிஸ்தான் போவார். மேலான சோதரிகளே, பாகிஸ்தான்ல வச்சு ஒரு நாடகம் நடக்குது. என்ன நாடகம், 2003 ஒரு வருஷம் தான் இருந்தார். இந்த பெண் பாகிஸ்தானுக்கு போன உடனே பல நிறுவனங்களை உருவாக்கினார். காரணம் என்ன, தீவிரவாதத்தையோ ஜிஹாதையோ வளர்க்கறதுக்கு அல்ல, என்ன போன்ற பல பெண்மணிகள் இந்த சமுதாயத்துல உருவாகும். மேலான சோதரிகளே, இது அமெரிக்காவுக்கு தாங்க முடியாது. அவங்களோட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த நியூசிலாந்துல நடந்த இன்சிடென்ட் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். காரணம் என்ன, நியூசிலாந்துல இதுவரைக்கும் எந்த தீவிரவாத செயலும் நடந்தில்ல. கடைசியில் நடந்த UN மீட்டிங்ல அங்க ஹைலைட் பண்ணப்பட்ட ஒரு நாடுகள்ல ஒன்று தான் நியூசிலாந்து. இந்த நியூசிலாந்துல இதுவரைக்கும் எந்த தீவிரவாத செயலும் நடந்தில்ல. பீஸ்ஃபுல் கண்ட்ரி, இந்த பீஸ்ஃபுல்ல இல்லாமக்கணும் என்றது அமெரிக்காவுடைய திட்டம். இவர்களுடைய வேலை என்ன, ஒவ்வொரு நாடுகள் இருக்கக்கூடிய பீஸ்ஃபுல்ல இல்லாமக்குறது, இதுதான் இவர்களுடைய நோக்கம். மேலான சகோதரர்களே, இப்ப என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, 2003 பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தன்னுடைய பதவிக்கு பதவியை பாதுகாத்துக் கொள்றதுக்கு இந்த டாக்டர் ஆசியா சித்திக்கு காட்டி கொடுத்தார். 2003 காணாம போற பிள்ளைகளோட மேலான பகுதிகளே, 2008 வரைக்கும் எந்த செய்தியும் இல்ல. 2008 கேள்விப்படுது, ஆப்கானிஸ்தானுக்கு மாத்தி ஆப்கானிஸ்தான் சிறைச்சாலையில அவளுக்கு 5 கொடூர தண்டனை கொடுக்கப்பட்டது. அதுல கடத்தப்படக்கூடிய நேரத்துல அவளுடைய சின்ன குழந்தை அவளையும் கொலை செஞ்சுட்டு தான் கடத்திக்கிறாங்க. இப்ப என்ன செய்தி என்றா, இவளை ஏன் கடத்தி ஏன் அதாவது ரிமண்ட் பண்ணாங்கன்னு சொன்னா, காரணம் என்ன சொல்றாங்க, இவ சும்மா ரோட்ல போகக்கூடிய நேரத்துல ஒரு கன் எடுத்து அமெரிக்கா ஒருத்தர ஷூட் பண்ண வந்தாங்க. இதெல்லாம் ஒரு போலி நாடகம் சகோதரிகளே. இப்ப 2008 ஆப்கானிஸ்தான், இப்ப அரசியல்வாதிகள் பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் சொன்னாங்க, எங்களுக்கும் டாக்டர் ஆசியா சித்திக்க கடத்தினத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உங்களுக்கு தெரியாமையா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு கடத்துறாங்க. மேலான சகோதரிகளே, 2008 இருந்து நியூயார்க்கு கடத்தப்படுது, அமெரிக்காவுக்கு அங்க கடத்தப்பட்டு 86 சிறை தண்டனை கொடுக்கப்படுது. என்ன காரணம் சொன்னா, அந்த பெண்மணி அந்த கோர்ட்ல கொண்டு வந்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், நான் நிரபராதி, எனக்கும் இந்த ஜிஹாதுடைய படையைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி அந்த பெண் சொன்னால், எனக்கு எந்த கண்ணும் இருக்கல்ல என்று சொல்லி சொன்னால், அவள் 2-3 தடவை சொல்ல கொள்ள லோயர்ஸ் மார் சொன்னாங்க, இவ மனநோயாளி என்று சொன்னாங்க. மேலான சகோதரிகளே, உண்மையிலேயே அந்த நியூயார்க் அந்த சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டதன் பின்னால கிட்டத்தட்ட 1000 பேர் அந்த பெண்ணை கற்பழிச்சுக்கிறான். அது மட்டுமல்ல, அந்த பெண்ணுடைய சாப்பாடுல மனசலத்தை கழிச்சு கொடுத்தாங்க. அந்த பெண்ணுக்கு மனசலம் போகணும் என்று சொன்னா எல்லாருக்கும் முன்னுக்கால நிர்வாணமாக தன்பு. இவ்வளவு அநியாயம் செய்யப்பட்டது. அநியாயம் செஞ்சவர்கள் யாரும் தீவிரவாதிகள் அல்ல, முஸ்லிம்கள் தான் தீவிரவாதிகள். காரணம் என்ன, இந்த தீவிரவாதத்துக்கு அங்க பறி கொடுத்தவர்கள் பங்கு கொடுத்தவர்கள் எங்களை இஸ்லாமியர்கள். இன்றைக்கு பதவிக்காக வேண்டி பட்டத்துக்காக வேண்டி இன்றைக்கு இஸ்லாமியர்களே இஸ்லாமியர்களை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை, ஒற்றுமையை சீர்கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை இன்றைக்கு நாங்கள் ஏற்படுத்துறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஹதீஸ்ல 2 பேரை பேச வைக்கிறதுக்கு பொய் சொல்றது தவறு இல்லைன்னு சொன்னாங்க, அவன் பொய்யன் இல்லைன்னு சொன்னாங்க. யார் ஒற்றுமையை சீர்குலைக்கிறதுக்கு இஸ்லாமியர்களை காட்டி கொடுக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்களோ அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் போதுமானவர். அதனால நாங்கள் எப்ப ஒற்றுமையாக இருப்போமோ, நாங்கள் எப்ப சகோதரத்துவமாக இருப்போமோ, நாங்கள் எல்லாம் ஒரே கருத்துல உடன்படவும் என்பது அல்ல. ஒரே கருத்துல உடன்பட்டால் நாங்கள் எல்லாமே மடையர்கள் என்ற அர்த்தம். மேலான சகோதரர்களே, இமாம்கள் கூட பல அறிஞர்கள் கூட பல பல கருத்துகள் இருந்தாங்க, பல விஷயங்கள பல கருத்துகள் இருந்தாங்க. ஆனால் ஒற்றுமை என்ற விஷயத்துல இஸ்லாம் முஸ்லிம் என்ற விஷயத்துல ஒன்றுபட்டாங்க. அதனால நாங்கள் எல்லோரும் எந்தெந்த விஷயங்கள் நாங்கள் செய்யறது இஸ்லாத்தாக செய்யறோமா, நாங்கள் மற்ற மக்களுக்கு அநியாயம் செய்யறோமா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளும் மீதான சகோதரர்களே. அதனால நாங்க இப்படியான தீவிரவாதங்களுக்கோ இப்படியான ஒற்றுமைகளை சீர்குலைக்கிறதுக்கோ பதவிக்காக பட்டங்களுக்காக நாங்கள் ஒரு நாளும் முயற்சி செய்யக்கூடாது. அப்படி முயற்சி செய்வோமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மாற்றிக் கொள்வோம், அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டி வரும். அதனால நாங்கள் எல்லோரும் எப்ப ஒற்றுமையாக இருப்போமோ அப்ப நிச்சயமாக இந்த இஸ்லாம் இஸ்லாத்துடைய மெசேஜ நாங்கள் எல்லோருக்கும் சொல்றதுக்கு எங்களுக்கு அல்லாஹு தாலா பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி தருவார். அல்லாஹு சுப்ஹானஹு தாலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானா, பெற்றார் உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, முழு உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, எமக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்தி ரஹ்மானே, எம்மை எமது இஸ்லாமியர்களுடைய உடைமைகளை இஸ்லாமிய பெண்மணிகளை எல்லோரையும் பாதுகாத்திரியா அல்லா. பல இடங்களிலே முஸ்லிம்கள் அநியாயம் செய்யப்படுகிறார்கள், சென்ற கிழமை கொல்லப்பட்டார்கள் யா அல்லா, உன்னை வணங்கக்கூடிய நேரத்திலே அங்கே கொலை செய்யப்படுகிறார்கள். அவர்களுடைய குடும்பங்களுக்கு நீ ஆரோக்கியத்தையும் விமோசனத்தையும் கொடுத்தருள்வாயாக, அவர்களுடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சொலையாக மாற்றியா அல்லா, நம் அனைவரையும் நீ கபுல் செஞ்சிரியா அல்லா. நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் உன்னை பொருந்தக்கூடிய இஹ்லாஸோட செய்யக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக.